பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாவுக்கு எல்லாம் புகழும். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இடற்றமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா சையதுல் கௌனைன் காதமுல் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வாழ்க்கை வழிமுறைய எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அந்த வாழ்க்கை அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜுமாவுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்கள் எடுத்துமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு எடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டும் நூற்றுக்கு நூறு முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு உலகத்துல மனிதனுக்கு இல்மு கிடைக்கக்கூடிய அல்லது அறிவு கிடைக்கக்கூடிய விளக்கம் கிடைக்கக்கூடிய மூணு முறைகள் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா வச்சிருக்கிறான். அதுல முதலாவதுதான் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க ஃபைவ் சென்சர்ஸ் என்பதா, ஐம்புலன்கள். ஒரு விஷயத்தை ஒரு மனிதன் விளங்கலாம் நுகர்வதின் மூலமாக அல்லது ருசித்ததின் மூலமாக அல்லது கேட்பதின் மூலமாக தொடுவதின் மூலமாக பார்ப்பதின் மூலமாக இப்படி அந்த ஐம்புலன்களின் மூலமாக இந்த ஃபைவ் சென்சஸ் மூலமாக ஒரு மனிதனுக்கு ஒரு அறிவு வரதான் செய்யும். கண்ணால பார்க்கக்கூடிய நேரத்தில் இது சோப்பு கலர், இது கருப்பு கலர், இது எந்த நிறம் என்பது ஒரு மனிதனுக்கு பார்க்கலாம். ருசிக்கக்கூடிய நேரத்துல இது கசப்பா இருக்குதா இனிப்பாக இருக்குதா என்பத அந்த அறிவு இந்த ஐம்புலங்களின் மூலமாக இந்த மனிதனுக்கு வரும். கேட்பதின் மூலமாக பார்ப்பதின் மூலமாக கணேசுக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இப்படி எல்லா ஐம்புலன்களை வச்சிருந்தாலும் ஃபைவ் சென்சர்ஸ் வச்சிருந்தாலும் இந்த ஃபைவ் சென்சர்ஸுக்கும் எல்லாம் ஒரு லிமிடேஷனை வச்சிருக்கிறான். ஒரு மனிதன் பார்க்கறதாக இருந்தா அவனுக்கு எவ்வளவு தூரம் பார்க்கலாம், 1000 கிலோமீட்டர் பார்க்கலாமா, 10 கிலோமீட்டர் பார்க்கலாமா, ஒரு 100 மீட்டர்ஸ் 200 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் குள்ள ஒரு விஷயத்த கஷ்டத்தோட பார்ப்பார். அதுதான் அவனுக்குரிய லிமிட். அதுக்கு அங்கால என்ன நடக்குது என்பது அவனால பார்க்க முடியாது. செவத்துக்கு பின்னால் என்ன நடக்குது பார்க்க முடியாது. ஃபைவ் சென்சர்ஸ் இருக்குது தான், ஆனா லிமிடேஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறான். காதால கேட்கறதா இருந்தாலும் நாயை விட மனிதனுக்கு கேட்கணுமா இல்ல, 20,000 ஹெர்ட்ஸ் வர காட்டியும் கேட்கலாம், ஆனா ஒரு நாய் என்று வரக்கூடிய நேரத்தில் 70,000 ஹெர்ட்ஸ் வர காட்டியும் அது சத்தத்தை கேட்கும். மனிதனுக்கு அல்லாஹ் லிமிடேஷன்ஸ் வச்சிருக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எப்படி ஒரு மனிதனுக்கு ஐம்புலன்களின் மூலமாக ஒரு அறிவு பெற்றுக் கொள்ள முடியுமோ அல்லாஹ் அதுக்கு லிமிடேஷனை வச்சிருக்கிறானோ அதோட அல்லாஹ் முடிக்கல்ல. எந்த இடத்துல இந்த ஐம்புலன்களுடைய ஃபைவ் சென்சர்ஸ் உடைய ஆக்டிவிட்டி முடிவடையுமோ அந்த இடத்துல இருந்து அந்த மனிதனுக்கு அறிவு கிடைக்கிறதுக்காக வேண்டி ரெண்டாவது ஒரு சோர்ஸ் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதுக்குதான் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல இன்டெலக்ட் என்பதாக. அந்த மனிதனுக்கு பகித்தறிவு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிறான். அந்த இன்டெலக்ட் மூலமாக அந்த மனிதனுக்கு ஒரு விஷயம் விளங்கலாம். எது ஐம்புலன்களின் மூலமாக விளங்க முடியாதோ அந்த விஷயத்தை விளங்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் இன்டெலக்ட வச்சு அக்கல வச்சு அதாவது பகித்தறிவை வச்சு அந்த மனிதன் அந்த விஷயத்தை விளங்குவான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்கள், ஒரு மேசையொன்று இருக்குது. அந்த மேசையை பார்க்கிற நேரத்துல அந்த கண்ணால பார்க்கக்கோ இவருக்கு சொல்லலாம் இந்த மேசையுடைய கலர் வந்து சோப்பு கலரா கருப்பு கலரா நீல கலரா சொல்லலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, தொட்டு பார்க்கிற நேரத்துல இது எவ்வளவு உறுதியாக இருக்குது என்பது அவருக்கு அந்த உணர்வின் மூலமாக சொல்லலாம். இது ரொம்ப ஹார்டாக இருக்குது, இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்களே, மூக்க கிட்டையாக்கி நுகர்வதின் மூலமாக இது சுத்தமாக இருக்குதா அசுத்தமா இருக்குதா நாக்கமா இருக்குதா வாசமா இருக்குதா என்று பார்க்கலாம். ஆனா இவருடைய இந்த ஐம்புலங்கள் ஃபைவ் சென்சஸ் வச்சு இந்த டேபிள் எப்படி உருவாகிச்சு என்பது இவருக்கு விளங்க முடியாது. இதுக்குதான் அல்லாஹ் அவருக்கு இன்டெலக்ட அல்லாஹ் அவருக்கு அக்கல அல்லாஹ் அவருக்கு பகித்தறிவை தந்திருக்கிறான். இது தானாக உருவாகின ஒரு விஷயம் அல்ல. இது ஒரு மனிதன், ஒரு கார்பெண்டர், ஒரு வடுபாஸ் செஞ்சுதான் இந்த இடத்துக்கு இந்த டேபிள் வந்திருக்கிறது என்பது அவர் விளங்குறது இருக்கிறது. அவருடைய இன்டெலக்ட் மூலமாக தான் அவர் விளங்குவார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு புகையொண்டு போகுது, கண்ணால புகை விளங்கும். ஆனா இந்த இன்டெலக்ட் மூலமாக தான் அவர் யோசிப்பார், இந்த புகை ஏன் உருவாக இருக்கும், நான் அடுத்தது என்ன செய்யணும். இந்த கட்டங்கள் இவர் யோசிக்கிறது இன்டெலக்ட் மூலமாக தான். இது இரண்டாவது சோசாக அல்லாவச்சிருக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, முழு உலகமும் இப்ப இயங்குறது எப்படி என்றா, இந்த ரெண்டு சோர்ஸ் ஆஃப் நாலேஜ வச்சு, இந்த ரெண்டு அறிவு கிடைக்கக்கூடிய முறைய வச்சு முழு உலகமும் என்ன எதிர்பார்க்குது என்றா, இந்த இன்டெலக்ட வச்சு எங்களுக்கு உலகத்துல வேண்டியது சாதிக்கலாம் என்பதாக. ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ் மூணாவது சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் ஒன்று அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதுக்குதான் அரபுல சொல்லுவாங்க வஹி என்பதாக. The divine message from Almighty Allah. ரபுல் ஆலமீனுடைய புறத்தில் இருந்து அல்லாஹ் அனுப்பின வஹி இருக்குதே முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, இதையும் அல்லாஹ் ஒரு சோர்ஸ் ஆஃப் நாலேஜாக வச்சிருக்கிறான். எது சில நேரங்கள்ல அல்லது எது இன்டெலக்ட் மூலமாக விளங்க முடியாதோ, அல்லது இன்டெலக்ட் சரி கண்டாலும் அது சில நேரத்துக்கு பிழையாக இருக்குமோ, அந்த நேரத்தில் மனிதனுக்கு கைடன்ஸ் கொடுக்க கூடியது இருக்குதே, அதுக்குதான் வஹி என்பதாக சொல்லப்படும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்களே, ஒரு மனிதனுடைய இன்டெலக்ட வச்சு மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை அவனால யோசிக்க முடியாது. ஒரு மனிதனுடைய இன்டெலக்ட மட்டும் வச்சு அந்த மனிதனுக்கு படைத்த ஒருவன் இருக்கிறான் என்பது விளங்குறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அந்த மனிதனுக்கு இன்டெலக்ட மட்டும் பகித்தறிவை மட்டும் வச்சு கபருக்குள்ள ஒரு வாழ்க்கை இருக்கும் என்பது அவனுக்கு முடிவு செய்யறதுக்கு கஷ்டமா இருக்கும். அந்த மனிதனுக்கு இன்டெலக்ட மட்டும் வச்சு அல்லாஹ் ஜின்களையும் படைச்சிருக்கிறான், மலாய்கா மார்களையும் படைச்சிருக்கிறான் என்பது சொர்க்கத்தை நரகத்தை கலா கதிர இந்த விஷயங்களை விளங்குறது இருக்கிறதே, அவனுடைய பகித்தறிவை மட்டும் வச்சு அவனுக்கு ஒரு கன்க்ளூஷனுக்கு வரவே முடியாது என்பதை விளங்கிக்கோங்க. அது மாத்திரமல்ல, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சில நேரங்கள்ல ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, அந்த கம்ப்யூட்டருக்கு நாங்க எந்தெந்த டேட்டாஸ் ஃபீட் பண்ணுவோமோ, ஒரு கிளிக் கொண்டு பண்ணினா ஃபீட் பண்ணின டேட்டாஸ்குள்ள ஒரு க்வெஸ்சனை கேட்டா அந்த க்வெஸ்சனுக்கு அந்த கம்ப்யூட்டர் எங்களுக்கு ஆன்சர் உண்டு, சரியான ஆன்சர் உண்டு தரும். ஆனா எந்த டேட்டாஸ் அந்த கம்ப்யூட்டருக்கு ஃபீட் பண்ணலையோ, ஃபீட் பண்ணாத ஒரு க்வெஸ்சன் ஒன்று நாங்க கேட்கக்கூடிய நேரத்துல அந்த கம்ப்யூட்டர் ஒரு ஆன்சர் உண்டு தரதான் செய்யும். அந்த ஆன்சர் சரி மாதிரி இருந்தாலும் அந்த ஆன்சர் பில ஏன் பில என்றா, அந்த டேட்டா அந்த கம்ப்யூட்டருக்கு ஃபீட் பண்ணி இல்லை என்பதை நாங்கள் விளங்கிக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, முழு உலகமும் இயங்குறது என்னென்றா, மார்க்கம் என்பது தேவையில்லை. We are living in a world called secularism world என்பதாக சொல்லுவாங்க. மதம் சார்பற்ற ஒரு உலகத்துல தான் இப்ப மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நாங்க எங்கட எந்த விடயமாக இருந்தாலும் நாங்க முடிவு செய்யறது டிவைன் லாவை வச்சு அல்ல, வழிய வச்சு அல்ல, டிவைன் மெசேஜ வச்சு அல்ல, எங்கட இன்டெலக்ட வச்சுதான் நாங்க சரிப்பில முடிவு செஞ்சு உலகத்துடைய விவகாரங்களை கொண்டு போவோம் என்ற நிலைப்பாட்டில தான் இந்த உலகம் இப்ப இயங்கிக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, டிவைன் லா சொல்லது, வஹி சொல்லது, குர்ஆன் ஹதீஸ் சொல்லது, இன்ட்ரஸ்ட ரிபாவ பொலிய நாங்க ஹராமாக்கிறோம் என்பதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆனா இன்டெலக்ட் சொல்லது இல்ல இல்ல இந்த வட்டில ஒரு லாபம் இருக்கதான் செய்யுது என்பதாக சொல்லுது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, முழு உலகத்துடைய எக்கானமிஸ்ட் ஒன்று சேர்ந்து அவங்க உருவாக்கின ஒரு எக்கானமிக் சிஸ்டம் தான் சோசியலிசம் கேபிட்டலிசம் என்பது எங்களுக்கு தெரியும். முழு உலகமும் ஏற்றுக்கொண்டு ஒன்றுதான் சோவியத் யூனியன் ரஷ்யா எல்லாம் கரப்ட் ஆகினதுக்கு காரணம், எந்த இன்டெலக்ட வச்சு ஒரு எக்கனாமிக் சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்களோ அதுவும் இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் ஆகிருச்சோ, இன்னும் ஷரியா வயலேஷன்ஸ் டிவைன் லாவுக்கு மாற்றமாகிருச்சோ, அந்த முழு நாடும் நாசமாகறதுக்கு, அந்த எக்கனாமிக் சிஸ்டமே கரப்ட் ஆகிறதுக்கு அது காரணமாக அமைஞ்சிச்சு. ஏன் டிவைன் லா சில விஷயங்கள் வானம் என்று செல்லுது, ஆனா இன்டெலக்ட் செல்லுது இல்ல இல்ல இதை நாங்க செய்யதான் ஓணும் என்பதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்கள், முழு உலகமும் இப்போ ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னால முழு உலகத்துல நடந்த பைனான்சியல் கிரைசிஸ் இருக்குது. முழு உலகத்துடைய ரிசல்ட் முடிவு என்ன, ஸ்பெகுலேஷன் மூலமாக, இன்ட்ரெஸ்ட் மூலமாக, கெம்ப்ளிங் மூலமாக நடந்த விளைவு தான் முழு குளோபல் பைனான்சியல் கிரைசிஸ் வந்ததுக்கு காரணம் என்பதை இப்ப மீடியா செல்லுது. ஆனா 1400 வருடங்களுக்கு முன்னால அல்லாஹ் டிவைன் லாவின் மூலமாக ஸ்பெகுலேஷனை அல்லாஹ் ஹராமாக்கினான், அல்லாஹ் இன்ட்ரெஸ்ட ஹராமாக்கினான். ஆனா அந்த டிவைன் லாவை அகல் அவருடைய இன்டலெக்ட் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனா உனக்கு ஃபீட் பண்ணாத டேட்டாவை நாங்க சட்டமாக போட்டிருக்கிறோம், அதுக்கு நீ இதா செஞ்சா என்றா நீ வெற்றி பெறுவாய். கமர்ஷியல் லா மட்டுமல்ல, கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, உலகத்துல ஃபேமிலி லா என்று வந்தாலும் இந்த காலத்துல யோசிச்சு பாருங்க, ஒரு மனிதனுடைய அகல் இன்டலெக்ட் எந்த அளவுக்கு பேசிட்டேன்டா, ஹோமோசெக்சுவாலிட்டி அதையும் அனுமதிக்க ஓனும் என்ற லெவலுக்கு பேசக்கூடிய உலகமாக மாறிச்சு. இந்த காலத்துல சில இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய சிலபஸ்கள் எடுத்து பாருங்க, அந்த சிலபஸ்ல ஃபேமிலி ஸ்ட்ரக்சரை போட்டுற நேரத்துல ஒரு ஆண் ஒரு பெண்ணையும் போட்டிருக்கிறாங்க. ரெண்டாவது போட்டோ பிள்ளைகளுக்கு என்ன, ஒரு பெண்ணையும் இன்னொரு பெண்ணையும் போட்டிருக்கிறாங்க. மூணாவது போட்டோ என்ன, ஒரு ஆணையும் இன்னொரு ஆணையும் போட்டிருக்கிறாங்க. என்ன லெஸ்பியன், கேஸ், இது எல்லாமே ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் தான் என்பதாக எங்கிட்ட இன்டலெக்ட் சொல்லுது. ஆனா டிவைன் லா சொல்லுது, வாப்பா நாம உங்களுக்கு அப்படி ஒன்று வெட்டி அல்ல, ஒரு ஆணுக்கு பெண் என்பது மட்டும்தான் வெச்சிருக்கிறோம். இல்ல அது டிவைன் லாவாக இருக்கலாம். எங்களோட இன்டலெக்ட் சொல்லுது ஒரு ஆணுக்கு ஆணோட வாழலாம், ஒரு பெண்ணுக்கு பெண்ணோட வாழலாம் என்பதாக. கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, இன்டலெக்ட் மட்டும் பேஸ் பண்ணி ஒரு சிஸ்டத்தை உருவாக்கிட்டாங்க. முழு உலகத்திலேயும் கரப்ஷன் உருவாகுமா இல்லையா? எக்கனாமிக் சிஸ்டம் அது கரப்ஷனுக்கு வந்துச்சு, ஃபேமிலி சிஸ்டம் அதுவும் ஒரு கரப்ஷனுக்கு வந்துச்சு. இக்வாலிட்டி என்று சொல்லி, முசாவா என்று சொல்லி, ஆண்கள் பெண்கள் சமத்துவம் என்ற அளவுக்கு பேசு எந்த லெவல்ல வந்து முடிஞ்சிருக்குதுண்டா? போன வருஷம் மீடியால வருவது, கனடால சொல்றாங்க ஆண்கள் பெண்களுக்கு என்னத்துக்கு ரெண்டு டாய்லெட் இருக்கணும், எல்லாமே ஒரு டாய்லெட்டை பாதிக்கலாமே, என் சமத்துவம் உடைய லெவலுக்கு அந்த அளவுக்கு பேசுது. ஆனா சரியா சொல்றது, ஆணும் பெண்ணும் சமத்துவம் அல்ல, இக்வாலிட்டி இல்ல, ஜஸ்டிஸ். ஆணுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்க ஆணுக்கு கொடுப்போம், பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்க பெண்ணுக்கு கொடுப்போம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, முழு உலகத்திலையும் ஒரு கரப்ஷன் நாங்க பாக்குறோம். ஏன், அவங்க எல்லாமே செக்யூலரிசம் மதம் சார்பற்ற ஒரு சிஸ்டத்தை கொண்டு போவதின் காரணமாக அந்த செக்யூலர் சிஸ்டமே அவங்களோட இன்டலெக்ட் பேஸ் மட்டும்தான், எந்த டிவைன் லாவையும் எடுக்கிறதுக்கு அவங்க தயார் இல்லை. கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, நான் இப்ப ஏன் இந்த டாபிக்ல ஆரம்பிச்சு கொண்டு வரேன் என்றா, நான் இப்ப சொல்லக்கூடிய விஷயத்த இந்த மஸ்ஜித்ல 5000 10000 பேர் வந்திருப்பீங்க கொத்துபாக்காக வேண்டி, யாரும் நினைக்கவானும் இது எனக்கு ரெலவெண்ட் இல்ல என்பதாக இந்த நாட்டுல உள்ள ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ரெலவெண்டான ஒரு விஷயத்தை தான் நான் இப்ப சொல்ல போறேன். கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா இந்த நாட்டுல எங்களுக்கு தந்த ஒரு பெரிய ஒரு பாக்கியம் தான் MMDA என்று சொல்லக்கூடிய முஸ்லிம் மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ் ஆக்ட் என்று சொல்லக்கூடியது ஒரு பெரிய ஒரு பாக்கியம் இந்த நாட்டில். ரபுல் ஆலமீனுடைய கிருபையின் காரணமாக ஒரு ஜெனரல் லா ஒன்று இருக்குது இந்த நாட்டில, கண்டியன் லாவும் இருக்குது, தேசவலம் லாவும் இருக்குது, ஜெனரல் லாவும் இருக்குது. முஸ்லிம்களுக்கு மட்டும் இந்த நாட்டில முஸ்லிம் மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ் பர்சனல் லா ஒரு முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் வச்சிருக்கிறார். கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை யோசிச்சு பாருங்க, இந்த ஜெனரல் லாவுக்கு கீழே ஸ்ரீலங்கா மட்டுமல்ல முழு உலகத்தை எடுத்து பார்த்தாலும் இந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சர்ல பல கரப்ஷன்ஸ் நாங்க பாக்குறோம். ஏன் பாக்குறோம் என்றா, வெறும் இன்டலெக்ட பேஸ் பண்ணி அவங்க ஒரு சிஸ்டத்தை அமைச்சிட்டாங்க. எனவே முழு உலகத்துல கரப்ஷன்ஸ் நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை, ஏஜ் ஆஃப் மேரேஜ் என்று வரக்கூடிய நேரத்துல, திருமணம் முடிக்கக்கூடிய வயது என்று வரக்கூடிய நேரத்துல, ஷரியத் சின்ன வயசுல திருமணம் முடிக்கிறத என்கரேஜ் பண்ணினதே இல்ல, அதை ஷரியத் டிஸ்கரேஜ் பண்ணி கொண்டே இருக்கு. சின்ன பிள்ளையில முடிச்சு கொடுக்க வேணும் என்பதாக ஷரியத் எங்களுக்கு சொல்லுது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆனா ஷரியத்து ஹிக்மத் என்னண்டா, அதுக்கு ஒரு வயது எல்லொண்டு வைக்காம யாரு எந்த நிலைமையில எந்த தேவையில இருக்கிறாங்களோ, சில நேரத்துக்கு அந்த நேரத்துல ஒரு தேவையொன்று இருந்தா வலியுடைய அனுமதியோட காதியுடைய அனுமதியோட அந்த நிலைமைகளை பார்த்து உங்களை நிக்காக்களை செய்யறதுக்கும் ஷரியத் அனுமதி கொடுத்திருக்கிறது. கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அம்மா ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவங்களை முடிக்கக்கூடிய நேரத்துல அம்மா ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க சின்ன வயசுல தான் இருந்தாங்க. அது ஒரு தவறான ஒரு கல்ச்சராக இருந்திருந்தா மக்களை மதீனல சஹாபாக்கள் குஃபார்கள் யஹூதிகள் முனாஃபிக்கூன்கள் பேசிருப்பாங்க, ஆனா ஒரு புள்ள அந்த காலத்துல பேசல. ஏன், அது அந்த காலத்துடைய கல்ச்சருக்கு அது முரணாக இருக்கல. கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, முஸ்லிம்கள் ஒரு பக்கம் வைங்க, மகாத்மா காந்தி எந்த வயசுல முடிச்சாரு, அவருடைய மனைவிக்கு 14 வயசு, மகாத்மா காந்திக்கு 13 வயசு. புத்திசம்ல எங்களுக்கு தெரியும், சித்தார்த்த புத்தியாகிறதுக்கு முன்னால அவர் முடிச்சது 16 வயது, யசோதரா 16 வயதுல தான் திருமணம் முடிச்சாங்க. ஹிஸ்டரியில இப்படி ஏராளமான ஆதாரங்கள் எங்களுக்கு காட்டலாம். சின்ன வயதுல முஸ்லிம்கள் மாத்திரமல்ல அந்த அடுத்த மதத்துல உள்ளவர்களும் திருமணம் முடிச்சுதான் இருக்கிறாங்க. கணேசுக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அமெரிக்கால சில ஏரியாக்கள்ல 12 வயச திருமணம் வயதாக வெற்றியும் இருக்கிறாங்க என்பதை நாங்கள் விளங்கிக்கொள்வோம். நான் ஏன் இதை செல்ல வாரேன் என்றா, இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரல் லாவுடைய சட்டம், இந்த நாட்டுல ஜென்ரல் லாவுடைய சட்டம், 18 வயதுக்கு கீழே திருமணம் முடிக்கவே முடியாது. எந்த அளவுக்கு கரப்ஷன் எங்கட நாட்டுல உலகத்துல நடந்திருக்குது என்றா, நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் தெளிவாக விளங்குறதுக்கு முயற்சி செய்யுங்க. நாட்டுடைய சட்டம் என்னென்றா ஜென்ரல் லா, முஸ்லிம்களுக்கு இந்த நாட்டுடைய சட்டம் அப்ளை ஆகாது. ஜென்ரல் லா ஏனைய மக்களுக்கு அப்ளை ஆகும். 16 வயதுக்கு கீழே ஒரு ஆண் பெண் விரும்பிதான் தொடர்பு வச்சாலும் இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் ஸ்டாட்யூட்டரி ரேப், இது ஒரு கற்பழிப்பு என்பதாக கருதப்படும். ஒரு ஆணும் பெண்ணும் விரும்பி தொடர்பு வைக்கிறாங்க, சட்டத்துக்கு முன்னால் இது கூடாது, தண்டிக்கப்பட வேண்டும். போலீஸ் ரிப்போர்ட் எங்களுக்கு செல்லுது, நடந்திருக்கக்கூடிய ரேப் கேசஸ் உடைய எண்ணிக்கை எடுத்து பார்த்தா அதுல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஸ்டாட்யூட்டரி ரேப் தான், 16 வயதுக்கு கீழே உள்ளதுதான் ஆக கூடிய நடந்திருக்குது. அதுலயும் 80% வித் த கன்சென்ட், ஆணும் பெண்ணும் விரும்பிதான் செஞ்சிருக்கிறான். பிலோ 16 நல்ல விளைவிக்கும். ஆனா கவர்மெண்ட் சட்டம் இது ஒரு தவறு, ஆனா ரிலேஷன்ஷிப் நடந்து கொண்டுதான் இருக்குது, தண்டிக்கலாம். ஆனா ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா, 16 வயதுக்கும் 18 வயதுக்கு மத்தியில ஒரு ஆணும் பெண்ணும் விரும்பி தொடர்பு வச்சாலும் இட் இஸ் நாட் கன்சிடர்ட் ஆஸ் ரேப், ஸ்டாட்யூட்டரி ரேப், அவங்களுக்கு எந்த தண்டனையும் இல்ல, அவங்க சட்டத்துக்கு முன்னால குற்றம் செய்யவும் இல்ல. ஆனா ஒரே ஒரு விஷயம், அவங்களுக்கு திருமணம் முடிக்க முடியாது. அவங்க விரும்பினாலும் 18 வயது வரக்காட்டியும் திருமணம் முடிக்க முடியாது. இந்த நாட்டுல சில ரூரல் ஏரியாக்களுக்கு பேசி பாருங்க, 16-17 வயசுல புள்ளையோடு இருப்பாங்க, ஆனா திருமணம் முடிக்க முடியாது. ஏன், நாட்டு சட்டம் 18 கீழே திருமணம் முடிக்கிறதுக்கு அனுமதி இல்லை. மேன்மேட் லா, கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இல்லிசிட் ரிலேஷன்ஷிப், தவறான தொடர்புகள் ஏராளமாக நடக்குது. ஆனாலும் ஹலால நாங்க தடுப்போம், ஹராத நாங்க ப்ரமோட் பண்ணுவோம் என்ற லெவல்ல தான் இப்ப இந்த நாடு இருக்குது, உலகமும் இருக்குது. எந்த அளவுக்கு என்றா, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நன் முஸ்லிம் கம்யூனிட்டி இப்ப கவர்மெண்ட் கிட்ட கேட்குது, இந்த 18 வயதை கொஞ்சம் குறைச்சி 16-15 வைக்கலாதா, ஏன் நாங்க பல கஷ்டங்களுக்கு முகம் கொடுக்கிறோம் என்பதாக இந்த நாட்டுல புத்திஸ்ட் கம்யூனிட்டி, கிறிஸ்டியன் கம்யூனிட்டி கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆனா அல்லாஹ் எங்களுக்கு தந்த பாக்கியம் முஸ்லிம் பர்சனல் லா, அது ஷரியாவுடைய வரையறைக்குள்ள இருக்குது. ஆதியுடைய அனுமதியோட நிகாக்களை செஞ்சு கொள்ளலாம், வலியுடைய அனுமதியோட சில நிகாக்களை செஞ்சு கொள்ளலாம். கணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்கள், இதுக்கும் அல்லாஹ் ஒரு ஹிக்மத்தை வச்சுதான் இருக்கிறார். நன்றாக யோசிச்சு பாருங்க, ஒரு 14-15 வயதுகள்ல இந்த காலத்துல சில பொம்பளை புள்ளைகள் ஆம்பளை புள்ளைகள் கரெக்ட் ஆகுறாங்களா இல்லையா, நடக்குதா இல்லையா. நான் சில விஷயங்கள் ஓபனா பேசுறேன், தேவைக்காக வேண்டி. எவ்வளவு லவ் அஃபேர்ஸ் நடக்குது கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இப்ப ஸ்கூல்ல, கவர்மெண்ட் முஸ்லிம் ஸ்கூல்ல நாங்க சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தோம். ஒரு 100 புள்ளையில் இருந்தா அதுல ட்ரக் அடிக்ட்ஸ், ஆக குறைஞ்சது டெப்லெட் என்ற லெவலில் இருக்கக்கூடியவங்க 60-70% இருக்கிறாங்க. அந்த லெவலுக்கு பேசிட்டு லவ் அஃபேர்ஸ் என்று வந்தா பிலோ 16, பிலோ 18 கிட்டத்தட்ட 40% லவ் அஃபேர்ஸ்ல இருக்கிறாங்க. என்னடா முஸ்லிம்கள் என்ன சொல்றேன், கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தவறான தொடர்புகள் எந்த அளவுக்கு என்ற சில பெண்கள் கரப்ட் ஆகிறாங்க. ஆனா நாட்டு சட்டம் என்ன தெரியுமா, 18 கீழ உங்களோட புள்ள 2-3 பேரோட தொடர்பு வச்சாலும் திருமணம் முடிச்சு கொடுக்கலாம். ஆனா சரியா செல்லுது, இப்படியா கொஞ்சம் ஒரு புள்ளைய டிசிப்ளின் பண்றதுக்காக வேண்டி அவட வயது குறைஞ்சிருந்தாலும் ஒரு மாப்பிள்ளைக்கு திருமணம் முடிச்சு கொடுத்து இவள டிசிப்ளின் பண்ண ஏனும் வேண்டா, அந்த 14-15 வயசுல நீங்க திருமணம் முடிச்சு கொடுங்க, பிரச்சனை இல்ல. என் ஹராத்துக்கு போவான ஹலாலுக்குள்ள நீங்க. ஒரு வாப்பா வஃபாத்தாக போறார், ஒரு மகள் இருக்கிறாங்க 13-15 வயசு, இவரை விட்டா இந்த புள்ளைய பொறுப்பாக எடுத்து நடத்துறதுக்கு யாருமே இல்ல, பொறுப்பாக எடுத்து நடத்துறதுக்கு எந்த ஆண்களும் இல்ல. இவர் விரும்புறார், நான் மௌத்தாக முன்னால என் புள்ளைய யாருக்கு சரி கை கொடுத்துட்டு போனா நான் நிம்மதியாக மௌத்தாக எழுமே, சரியா செல்லுது. இப்படியா கொஞ்ச நிலைமையில உங்களோட 14-15 வயசு புள்ளைய நீங்க திருமணம் முடிச்சு நீங்க சந்தோஷமாக மௌத்தாக நோயாளி, அவர் நாளைக்கு நாளைக்கு போறார் அவருடைய கவலை புள்ளைய பத்தி. ஆனா நாட்டு சட்டம் சொல்லும் 18 கீழே உங்களுக்கு திருமணம் முடிக்க முடியாது. ஆனா சரியா சில ஹிக்மத்களை வச்சு அனுமதி தருவது. ஒரு வாப்ப வஃத் ஆகிட்டாங்க, அந்த விதவ தாயோட எத்தனையோ புள்ளைகள் இருக்கிறாங்க, மெயின்டெனன்ஸ் ஒன்றுக்கும் வழி இல்லாம இருக்குது. ஒரு 14-15 வயசு ஒரு புள்ள மகரம் சொன்ன ஒண்ணுமே இல்லாம வறுமையில கஷ்டப்படுறாங்க. இப்படி ஒரு ஃபேமிலிக்கு பேசு, ஒருத்தருக்கு உதவி செய்ய முடியும் என்றா அந்த 14-15 வயது புள்ளைய திருமணம் முடிச்சு கொடுக்கறதுக்கு ஷரியத் அனுமதி கொடுக்குது. ஏன் இப்படியா கொண்ட சிச்சுவேஷன்ஸ் ஷரியத் விலகினதின் காரணமாக தான் அனுமதி கொடுத்திருக்கிறது. ஆனா இந்த வயது குறைஞ்ச பெண்களை திருமணம் முடிக்கிறத ஷரியத் டிஸ்கரேஜ் பண்ணது, என்கரேஜ் பண்ணவே இல்லை. நிலைமைகளை பார்த்து நீங்க அனுமதி கொடுங்க. ஆனா உலக சட்டம் இன்டெலெக்ட் செல்லுது, நோ 18 கீழே நாங்க திருமணம் வாழும் சொல்லுவோம். ஜினா ஜினா செஞ்சதுக்கு பிரச்சனை இல்லை, தொடர்பு வைங்க பிரச்சனை இல்லை. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, முசாவா முசாவா சமத்துவம் சமத்துவம் என்று சொல்லி பெண்கள் எந்த அளவுக்கு பேசிட்டாங்கடா, வழி இல்லாமலும் எங்களுக்கு திருமணம் முடிக்கலாம் என்ற லெவல்ல பேசினா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எங்களுக்கும் அந்நிய மக்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஷரியத் ஒரு ஹிக்மத்தை வச்சிருக்குது. ஒரு பெண் டிசிஷன் மேக்கிங் என்று வரக்கூடிய நேரத்துல சில அஸ்பெக்ட்ல அவ ரொம்ப கூர்மையான அவளாக இருக்கலாம், ஆனா அதிகமான அஸ்பெக்ட்ல அவ டிசிஷன் மேக்கிங்ல சில நேரங்கள்ல தவறுகளும் செய்யலாம். இப்ப ஏனைய மக்களுடைய கல்ச்சர் எப்படி நடக்குதுண்டா, ஒரு பாய் ஃப்ரெண்ட், ரெண்டாவது பாய் ஃப்ரெண்ட், மூணாவது பாய் ஃப்ரெண்ட், இந்த எல்லாம் லவ் அஃபேர்ஸ் ஃபெயில் ஆகி ஃபெயில் ஆகி ஃபெயில் ஆகி கடைசியாக ஒருத்தரை முடிவு செஞ்சு அவ திருமணம் முடிக்கிறான். இதுதான் அடுத்த மக்களோட கல்ச்சர் ஆரம்பிக்கிறது. யூ சூஸ் யுவர் பார்ட்னர், யூ சூஸ் யுவர் பார்ட்னர் என்ற லெவல்ல. இன்னும் ஃபாரின் நாடுகள் எந்த அளவுக்கு பேசிட்டேன்டா, லிவிங் டுகெதர் என்ற அமைப்புல நீங்க 4-5 வருடங்கள் வாழுங்க, புள்ள கிடைச்சாலும் பரவாயில்ல, லீகலி மேரீட் இல்ல, ஏன் எப்ப உங்களுக்கு முடிவு வருமோ, அடே நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழலாமே, புள்ளையும் கிடைச்சி முடியுங்க, அதுக்கு பிறகு நீங்க திருமணம் முடியுங்க. இதுதான் மனிதன் வச்சு இருக்கக்கூடிய சட்டம் உலகத்துல. கணியத்துக்குரிய சகோதரர்கள், இந்த நாட்டுல புத்திஸ்ட் கம்யூனிட்டி எவ்வளவு கரெக்டா இருக்குதுண்டா, சொன்ன மாதிரி எத்தனையோ லவ் அஃபேர்ஸ் வச்சு ஃபெயில் ஆகி ஆண்கள் பொம்பளைல சீட் பண்ணினதுக்கு பின்னால கடைசியாக ஏதோ ஒரு நிக்காக வந்து செய்யறாங்க 20-35 வயதுல. ஆனா எத்தனையோ லவ் அஃபேர்ஸ் ஃபெயிலியர். ஆனா ஷரியத் சொல்லுது, இந்த விஷயத்துல ஆண்கள் ஒரு வழியாக இருந்து அந்த பொம்பளை புள்ளைய சரியான ஒருத்தருக்கு திருமணம் முடிச்சு கொடுங்க. ஒரு வாப்பா வலி பெரும்பாலும் 95% அவங்க யாருமே புள்ளைக்கு ஒரு தவறான மாப்பிள்ள வரணும் என்றதை விரும்ப மாட்டாங்க. சரி, அப்படிதான் பலவந்தமா அந்த 5% பேசு ஒரு பெரியோர் அநியாயத்தை புள்ளைக்கு செய்ய போதா, அந்த பொம்பளை புள்ளைக்கு ரைட்ஸ் இருக்குது காது கிட்ட பேசி செல்ல, என் வாப்பா தேவையில்லாம என்னைய முடிச்சு கொடுக்க போறார், நான் விருப்பம் இல்லைன்னு சொன்னா அந்த காலிக்கு அந்த திருமணத்தை நிப்பட்டதா. இதுதான் ஷரியத் செல்லக்கூடிய சட்டம். ஆனா நாங்க ஜெனரல் லால அதை பார்க்கல, உலகம் கரப்ஷனின் பக்கம் பேசிக் கொண்டிருக்கிறது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதே மாதிரிதான் கணியத்துக்குரிய சகோதரர்களே, டிவோர்ஸ் என்று வரக்கூடிய நேரத்திலையும் டிவோர்ஸ் என்று வரக்கூடிய நேரத்திலையும் உலகத்துடைய சட்டம் என்ன, ஒரு ஜட்ஜுக்கு முன்னால கோர்ட்ஸ்க்கு ஒரு மாப்பிள கொண்டாட்டி ரெண்டு பேரும் லாயர்ஸ் எடுத்துக்கொண்டு எப்பியர் ஆகணும், லாயர்ஸ் எடுத்துக்கொண்டு எப்பியர் ஆகணும். ரெண்டு பேரும் பிரியறதுக்கு 3 காரணம் தான். அந்த 3 காரணத்தை தவிர நீங்க வாழ்க்கை பூரா டிவோர்ஸ் பண்ண நினைச்சாலும் ஜட்ஜ் ஒரு நாளும் டிவோர்ஸ் பண்ண மாட்டார். அவங்களுக்கு விளங்குது, எங்கட ரெண்டு பேருக்கு சரி வராது, பிரிஞ்சிடுவோம் வாப்பா, இல்ல கோர்ட் சொல்லும் ஏல பிரியறதுக்கு யூ ஷுட் ஹேவ் ரீசன்ஸ். அதுல ஒன்றுதான் ஆம்பளைக்கு ஆன்மத்தன்மை இல்லாம இருக்கணும், ரெண்டாவது அவர் விட்டுட்டு போகணும். கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இப்படி சில காரணங்களை ரிஸ்ட்ரிக்டட் 3 ரீசன்ஸ்களை வச்சு உங்களுக்கு டிவோர்ஸ் ஆகலாம். ஆனா நான் இப்ப வாரத்துக்கு முன்னால ஒரு லாயர், 2 லாயருக்கு பேசி பார்த்தேன், நீங்க ஹேண்டில் பண்ணின கேச சொல்லுங்க. ஹஜரத், பீங் அ முஸ்லீம் லாயர், நான் ஒரு முஸ்லீம் லாயர் தான், ஆனா எத்தனையோ நன் முஸ்லீம்ஸ் கேசஸ் ஹேண்டில் பண்றேன், பெரிய அநியாயம் நடக்குது. லாயர்ஸ் எப்பியர் ஆகிறதின் மூலமாக ரெண்டு பேரும் சல்லி சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி சில கேசஸ 15-20 வருடங்கள் அவங்க அந்த டிவோர்ஸ நீடிச்சு வச்சிருக்கிறாங்க, டிவோர்ஸ் பண்ணி கொள்ளலாம். ஆனா இவ்வளவுக்கு அவர் சொல்ற, நான் போன கிழமை ஒரு கேஸ் ஒன்றை ஹேண்டில் பண்ணினேன், அந்த கணவனுக்கு இன்னொரு பொண்டாட்டி, அந்த வைஃபுக்கு இன்னொரு கணவர், இவ்வளவுக்கு இந்த ரெண்டு பேர் வேற வாழ்க்கை தான் வாழ்றாங்க, ஆனா டிவோர்ஸ் ஆகல 5 வருஷம் தாண்டிட்டேன் என்பதா. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆனா இப்ப அல்லாஹ் செஞ்ச ஒரு பெரியோருக்கு இருப்பதால் அல்லாஹ் முஸ்லீம் பர்சனல் லா ஒன்று வச்சு லாயர்ஸ் அப்பியரன்ஸ் இல்லாம ஒரு ஃபேமிலி கோர்ட்டுடைய லெவல்ல முழு உலகமும் இப்ப என்ன செல்லுதுண்டா, ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் சிஸ்டம் ஒன்றுக்கு நாங்க போகணும். ஸ்போர்ட்ஸுக்கு இந்த ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், இந்த குடுக்கல் வாங்கலுடைய ப்ராப்ளம்ஸ் கொண்டு வரவானம். சின்ன சின்ன மீடியேட்டிங் சென்டர், கவுன்சிலிங் சென்டர், இந்த ஃபேமிலி கோர்ட்ஸ் வெல்ல இதை முடிச்சிடுங்க என்று உலகம் சொல்லக்கூடிய நேரத்தில் நாங்க எண்ணத்துக்கு எங்கட காசி கோர்ட்டை அந்த மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுடைய லெவலுக்கு கொண்டு போகணும். யோசிச்சு பாருங்க, லாயர்ஸ் அப்பியர் பண்ண வச்சா எவ்வளவு பெரிய அநியாயம் இந்த பெண்களுக்கு நடக்கும். ஹஸ்பண்டுக்கு வக்கீல் இருக்குது, அவர் ஆகப்பெரிய லாயரை கொண்டு வருவார், அந்த மனைவிக்கு அநியாயம் செய்ய இந்த பிச்சைக்கார பொம்புல எந்த லாயரை சார்ஜ் பண்ணி போறாங்க அந்த ஜட்ஜுக்கு முன்னால. எனவே பாருங்க, ஷரியத் எவ்வளவு அழகான அமைப்புல பிரியோனுமா மஅரூஃபா ரெண்டு பேரும் பேசி அழகான அமைப்புல நீங்க டிவோர்ஸ் கொடுத்துடுவோம். ஒரு காதி கோர்ட்டுக்கு போங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க, நீங்க முடிச்சிடுங்க, பிரச்சனை இல்லை. ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர், இதெல்லாம் பாக்கியங்கள் இந்த நாட்கள் அல்ல எங்களுக்கு தந்திருக்கிறார். இது இஸ்லாம் மேன் மேட் லா அல்ல, இது டிவைன் லாவோட சம்பந்தப்பட்ட விஷயம். அதை தான் நான் சொல்ல பாக்குறேன். பாலிகமி என்று வரக்கூடிய நேரத்துல, பலதார மனம் என்று வரக்கூடிய நேரத்துல ஒரு ஹஸ்பண்டுக்கு இன்னொரு திருமணத்துக்கு போறதுக்கு ஷரியத் சில அனுமதிகளை கொடுத்திருக்கிறது. நான் சொல்றதை நன்றாக விளங்கிக்கோங்க. ரெண்டாவது முடிக்கிறது வாஜிபும் இல்ல, ரெண்டாவது முடிக்கிறது சுன்னத்தும் இல்ல. பொதுவாக ஷரியத் இது ஜாயிதுடைய லெவல்ல அனுமதிக்கப்பட்ட ஒரு விசேஷமாக தான் வச்சிருக்கிறது. ஆனால் சிலர்களுக்கு அது வாஜிபாகலாம், சிலர்களுக்கு அது சுன்னத்தாகலாம். இவருடைய வைஃபுக்கு சுகம் இல்ல, அவருக்கு தொடர்புகள் வைப்போட வச்சு கொள்ளலாது, இவருக்கான தேவை இருக்குது, இந்த நேரத்தில் இவர் பயப்படுறார், நான் ஹராத்துக்கு போவன், இவருக்கு ரெண்டாவது முடிக்கிறது ஷரியத் சலனத்துக்கு வாஜிப் என்று சொல்லும். சும்மா யோசிங்க. ஆனா ஜென்ரல் லா சொல்றது வைஃப் எந்த கண்டிஷன்ல இருந்தாலும் ஹராமான தொடர்பை வச்சுக்கோ, ரெண்டாவது மூணாவது என்றது உனக்கு அப்படி ஒரு சட்டமே இல்லை என்பதாக தான் சொல்லு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் பாகிஸ்தான்ல இந்த பாலிகமிக்கு ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ், முஸ்லீம் நாடு ஆனாலும் ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. 7 வருஷம் ட்ரையல் வெர்ஷன் பார்க்க நேரத்துல எல்லாமே ஹராமான தொடர்புகளை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த அளவுக்கு ரிஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்தாங்கன்னா பாலிகமி செய்ய இயலாத அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. கடைசிக்கு என்ன நடந்துச்சுண்டா, மாப்பிள்ள என்ன தெரியுமா சொல்லுவா, உனக்கு என்ன மருவ முடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, நீ கண்ணால பாக்குற நேரத்துல நான் ஹராத்துக்கு பேசி வாரேன், நீ அதை அனுபவிச்சுக்கோ என்பதா. இல்லாட்டி என்ன தெரியுமா செய்வாங்க, எனக்கு ரெண்டாவது தானே முடிக்கலாம், நீ அவ்வளவு சட்டம் போடுறியா, இவ்வளவு என்னை இருக்கிறாங்களா, எனக்கு தேவை இருக்குது, நான் உனையே டிவோர்ஸ் பண்ணிட்டு ரெண்டாவதுக்கு போவேன் என்ற இன்னொரு நிலைப்பாட்டுக்கு வருவான். அப்படி இல்லாட்டி என்ன செய்வாரண்டா, வாழ்க்கை பூரா அவனுக்கு அதாபு கொடுத்து கொண்டிருப்பான். ரெண்டாவது முடிக்காட்டி நான் என்ன சரி செஞ்சு கொள்வான், ஆனா உனே நான் நிம்மதியா இருக்க விட மாட்டேன். இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் மூலமா இருக்கிற வாழ்க்கையும் கரப்ட் ஆயிடுச்சு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இஸ்லாம் மனிதன் புத்திக்கு படாது, ஆனா மனிதனை படைத்து அல்லாஹ்க்கு படுமா இல்லையா, இதெல்லாமே இதெல்லாம் வெச்சுதான் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வதஆலா இந்த உலகத்துல மனிதர்களுக்கு இந்த குடும்ப வாழ்க்கைக்காக வந்து சில சட்டங்களை வச்சிருக்கிறார். நடிப்ப முக்கியமாக இவ்வளவு எல்லாம் பேசுறதுக்கு காரணத்தை வச்சுக்கோங்க, நிலை வச்சுக்கோங்க. இப்பதான் நான் சப்ஜெக்டுக்கு வாரேன். இந்த நாட்டுல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்களை, ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு தந்த பாக்கியம் தான் MMDA, மேரேஜ், முஸ்லீம் மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ் ஆக்ட். இதுல மூணு தரக்க ரெஃபர்மேஷன்ஸுக்காக வேண்டி ப்ரொபோசல் கவர்மெண்ட்டுக்கு முன்னால வைக்கப்பட்டுச்சு. ஆனா நன்றாக விளங்கிக்கோங்கோ, அந்த முந்தினவர்களுக்கு நாங்க துஆ கேட்கணும். அவங்க எல்லாமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விடயங்கள்ல மாத்திரம் நாங்க மாற்றங்களை கொண்டு வருவோம், ஷரியத்துடைய விஷயங்களை நாங்க கைய வைக்க தேவையில்லை என்ற நிலைப்பாட்டில் இருக்கீங்க. சாதாரண மக்கள் அல்ல, டிபி ஜயாவை போன்றவங்க, டாக்டர் ஹலீல போன்றவங்க, கணித்துக்குரிய சகோதரர்களை முக்கியமானவங்க, ஆனாலும் ஷரியத்துல கைய வைக்கல. ஆனா கவலைக்குரிய விஷயம், அன்பார்ச்சுனேட்லி இப்ப ஒரு கடைசி ஒரு கமிட்டி உண்டு, எங்களுக்கு தெரியும் கவர்மெண்ட்டுக்கு ரெண்டு ரிப்போர்ட்டாக பேசிருக்குது. ஒன்று மிஸ்டர் சலீம் மௌசூஃபுடைய ரிப்போர்ட், ரெண்டாவது பிசி ஃபாயிஸ் முஸ்தபாவுடைய ரிப்போர்ட் பேசிருக்கிறது. அதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த ஜும்மாக்கு வந்திருக்கக்கூடிய 10,000 பேர் இருந்தா இது எங்களுக்கு ரெலவன் சப்ஜெக்ட் என்று நீங்க நினைக்க வேணாம். இந்த மஜ்லிஸ்ல அதே மாதிரி முழு நாட்டில் உள்ள 2 மில்லியன் முஸ்லிம்களுக்கும் பொறுப்பான ஒரு விஷயம் தான். கவர்மெண்ட் இப்ப முழு முஸ்லிம்கள் கிட்ட கன்சென்ட் கேட்குது, நீங்க எந்த ரிப்போர்ட்டுடைய நிலைப்பாட்டில் இருக்கிறீங்க என்பதாக கேட்குது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எந்த ரிப்போர்ட் மார்க்கத்துக்குள்ள இருக்குதோ, எந்த ரிப்போர்ட் ஷரியாக்குள்ள இருக்குதோ, எந்த ரிப்போர்ட் முஸ்லிம்களுக்கு சார்பாக இருக்குதோ, எந்த ரிப்போர்ட் ஜஸ்டிஸாக இருக்குதோ, அந்த ரிப்போர்ட்டுக்கு நாங்க கன்சென்ட் கொடுக்கிறது எங்களுக்கு வாஜிபா இல்லையா என்றதை நீங்க யோசிச்சுப்போம். கணேசுக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே அதுக்கு பின்னால் அதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு போகும். பார்லிமெண்ட்டுக்கு பின்னால போனதுக்கு பின்னால இந்த சட்ட திருத்தங்கள் நடக்கும். அந்த சட்ட திருத்தங்கள் முஸ்லிம்களுக்கு எதிரான அமைப்புல நன்றாக விளங்கிக்கோங்க. இந்த திருத்தங்கள் வரக்கூடிய நேரத்தில் இன்டர்நேஷனல் பிரஷரும் இருக்குது, சில மாற்றங்கள் கொண்டு வரதுக்காக வேண்டி. சில பெண்ணினவாதிகளுடைய பிரஷர்களும் இருக்கும், இந்த மாற்றங்களை கொண்டு வரதுக்காக வேண்டி. ஆனா நாங்க ரொம்ப நடுத்தரமான முறையில் இருந்து யாருக்குமே அநியாயம், குறிப்பாக எந்த பெண்களுக்கும் இந்த நாட்டுல அநியாயமே நடக்க கூடாது என்ற நிலைப்பாட்டில் இருந்து சரியான ப்ரொபோசல் எது என்றத பார்த்து நாங்க எங்களோட கன்சென்ட சொல்றது இருக்குது. இது எங்களுக்கு வாஜிப் என்பதை விளங்கிக்கோங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இன்ஷா அல்லாஹ் ஜும்ஆவுடைய தொழுகைக்கு பின்னால, சுன்னத் தொழுந்ததுக்கு பின்னால ஒரு 10 நிமிஷம் மேல் நிச்சயமாக இதோடைய விஷயங்கள் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். வந்திருக்கக்கூடிய எல்லாமே அதையும் கேட்டு போமாறு மிக தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம். எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எங்களுக்கு வழங்குவானாக. வஆஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅதா. அம்மா பஅத், ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். اهدنا الصراط المستقيم صراط الذين انعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. وقال النبي صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وكما قال صلى الله عليه وسلم. கணேசுக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, رب العالمين எங்களுக்கு தந்த ஒரு பாக்கியம் தான். ஆரம்பத்துல சொன்னது போல MMDA மேரேஜ், முஸ்லிம் மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய முஸ்லிம்களுக்கு என்றே ஹாஸாக ஒரு சட்ட போர்வை உண்டு அல்லாஹ் இந்த நாட்டில் வச்சிருக்கிறான். எனவே இப்ப 2009ல ஒரு கமிட்டி ஒன்று கடைசியாக, இதுக்கு முன்னால அமைக்கப்பட்ட 4 கமிட்டிஸ் அல்லது 3 கமிட்டிஸ், இவங்க எல்லாமே என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரணும் என்று வரக்கூடிய நேரத்தில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ல ஸ்டாண்டர்டை கூட்டுங்க என்பதாக சொன்னாங்க. இதை தவிர அவங்களோட ரிஃபர்மேஷன் டாக்குமெண்ட்ல தெளிவாகவே இதுக்கு முன்னால் உள்ள ஃபாரூக் கமிட்டி, ஷாப்டீன் கமிட்டி சொல்லக்கூடிய விஷயம்தான் ஷரியத்துடைய விஷயத்துல கைய வைக்க வேண்டிய தேவையில்லை. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயங்கள்ல ஸ்டாண்டர்ட கூட்டுங்க என்பதாக சொன்னான். ஆனா 2009ல மிஸ்டர் சலீம் மாசூஃபுடைய தலைமைத்துவத்துக்கு கீழே எந்த கமிட்டி அமைக்கப்பட்டுச்சோ, 17 பேர் அதுல இருக்கிறாங்க. அந்த நேரத்துல அந்த கமிட்டியில இருந்த ஒரு ஆரம்பத்தில இருந்த ஒரு டிஸ்பியூட் தான், நாங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேஞ்சஸ் மட்டும் கொண்டு வரதா அல்லது ஷரியத்துடைய விடயங்கள்லயும் சேஞ்சஸ் கொண்டு வரதா. இறுதியாக ஒரு யுனானிமஸ் டிசிஷன் உள்ளுக்கு பல முயற்சிகள் செஞ்சு வர முடியாத நிலைமையில போன வருஷம் 2 ரிப்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸுக்கு சப்மிட் பண்ணப்பட்டுச்சு. அதுல ஒரு ரிப்போர்ட் வந்து சியாமன் இருக்கக்கூடிய சலீம் மாசூஃபுடைய ரிப்போர்ட், மிஸ்டர் சலீம் மாசூஃபுடைய ரிப்போர்ட். ரெண்டாவது மிஸ்டர் ஃபாயிஸ் முஸ்தபாவுடைய ரிப்போர்ட். எனவே நான் எந்த பக்கமும் எடுத்து பேசுறதாக நான் சொல்லல. பொதுவாக ஒரு பொது மனிதனுக்கு விளங்கக்கூடிய அமைப்புல இந்த 2 ரிப்போர்ட்டுடைய நிலைப்பாட்டை நான் உங்களுக்கு சொல்றேன். சலீம் மாசூஃபுடைய ரிப்போர்ட் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த ரிப்போர்ட்ல சைன் பண்ணி இருக்கக்கூடியவர்கள் யார்? அதுல 3 நன்முஸ்லிம்ஸ் இருக்கிறாங்க. இந்த முஸ்லிம் ஆக்ட்ல ரிஃபர்மேஷன்ஸுக்காக வேண்டி 3 நன்முஸ்லிம்ஸ் சைன் பண்ணிருக்கிறாங்க. 4 பெண்கள் சைன் பண்ணிருக்கிறாங்க. 2 ஆண்கள் சைன் பண்ணிருக்கிறாங்க. ஆண்கள் என்று வரக்கூடிய நேரத்தில் மிஸ்டர் சலீம் மாசூஃப், அதே மாதிரி ரஸ்மரா ஆப்தீன் என்று சொல்லக்கூடியவங்க, இன்னும் 4 பெண்கள் இருக்கிறாங்க. எனக்கு சரியான அமைப்புல பெயர்கள் ஞாபகம் இல்ல. மிஸ்ஸிஸ் ஜசீமா இஸ்மாயில், சஃபானா குல், மிஸ்ஸிஸ் ஜுரம்பதி, இப்படி 4 பெண்கள். அதே மாதிரி நன் முஸ்லிம்ஸ் 3 பேர் சைன் பண்ணிருக்கிறாங்க. வேற மிஸ்டர் ஃபாயிஸ் முஸ்தபாவுடைய ரிப்போர்ட் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அதுல 2 PCs இருக்கிறாங்க, பிரசிடென்ட் கவுன்சில் ஆட்கள். ஏன் நான் ஆட்களை சொல்றேன்டா, ஒரு ரிப்போர்ட் என்று வரக்கூடிய நேரத்தில் அது எங்கிருந்து வருவதுன்னு பார்க்கதானே வேணும். எனவே 2 PCs யாரு? மிஸ்டர் ஃபாயிஸ் முஸ்தபா, மிஸ்டர் ஷிபிலி அசீஸ். அதே மாதிரி 2 ஜஸ்டிஸ் இருக்கிறாங்க, ஜஸ்டிஸ் சலாம், ஜஸ்டிஸ் மக்கி. இது 2 பேரும் ஜஸ்டிஸ் மார்கள். அதே மாதிரி 3 உலமாக்கள் இருக்கிறாங்க, டாக்டர் சுக்ரி, ஜாமியா நலீமியா உடைய டிரெக்டர் டாக்டர் சுக்ரி, ஜமியத்துல் உலமாவுடைய தலைவர் முஃப்தி ரிஸ்வி, ஜமியத்துல் உலமாவுடைய செக்ரட்டரி முபாரக் மௌலு இருக்கிறாங்க, ஒரு லாயர் இருக்கிறாங்க, இதுக்கு முன்னால போர்ட் ஆஃப் காசியுடைய பிரசிடென்டாக இருந்த நதிமி பஹவுத்தீன், ஒரு பெண்மணி, ஒரு அட்டர்னி இன் லாவாக இருக்கிறாங்க எங்கட ஃபசலத் சஹாப்தீன். எனவே இந்த கமிட்டில உலமாக்கள் மூணு பேர், ரெண்டு ஜஸ்டிஸ்மார்கள், ரெண்டு பிசிமார்கள், ஒரு ரெண்டு லாயர்ஸ் ஆணும் பெண். எனவே இந்த கமிட்டி அப்ப ஃபாயிஸ் முஸ்தபாட ஒரு ரிப்போர்ட், சலீம் மாசூஃபுடைய ரிப்போர்ட். சரி, முக்கியமான வித்தியாசங்களை மட்டும் நான் சொல்றேன். அதுல முதலாவது தான் சப்ஸ்டான்டிவ் லா என்று சொல்றது. சப்ஸ்டான்டிவ் லா என்று சொல்றது இந்த ஆக்டுடைய அடிப்படையான சட்டம் என்ன. எனவே ஃபாயிஸ் முஸ்தபாவுடைய ரிப்போர்ட் என்ன சொல்றது என்றா, மிஸ்டர் ஃபாயிஸ் முஸ்தபாவுடைய ரிப்போர்ட் இப்ப எப்படி ஆக்ட்ல யாரு எந்த மஜஹப செக்ட ஃபாலோ பண்றாங்களோ அந்த செக்ட் பிரகாரம் அவருடைய சட்டத்திட்டங்கள் நடைபெறட்டும் என்பதாக, அதே மாதிரி இருக்கட்டும் என்பதாக ஃபாயிஸ் முஸ்தபாவுடைய ரிப்போர்ட் சொல்லுது. மிஸ்டர் சலீம் மாசூஃபுடைய ரிப்போர்ட் என்ன சொல்லுது என்றா, நாங்க செக்ட்ல இருந்து மஜஹப்ல இருந்து வெளியே வரணும், பிராடாக முஸ்லீம் லா என்று நாங்க வைப்போம் என்பதாக ஒரு கருத்து ஒன்று சொல்றாங்க. இந்த கருத்துக்கு ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம், ஓபனாக சொல்றதாக இருந்தா எப்ப பிராடாக இருக்குமோ, ஒரு டெபினிஷன் சரியான அமைப்புல இல்லாம அந்த நேரத்தில் உள்ள ரிஸ்க் இருக்குது, ஹை ரிஸ்க். எங்களுக்கு தெரியும் இந்த நாட்டில் ஷியாக்களுடைய பிரச்சனையும் இருந்து கொண்டிருக்கிறது, காதியானியுடைய பிரச்சனையும் இருந்து கொண்டிருக்கிறது, அத்துவேகத்துடைய பிரச்சனையும் இருந்து கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் முஸ்லீம் என்ற பெயர்ல இருக்கிறாங்களோ அவங்க ஆனா இஸ்லாமிய பார்வையில முஸ்லீமே இல்ல, அஹ்லு சுன்னாவல் ஜமாஅத்துக்குள்ளும் இல்ல. லீகலி நாங்க அனுமதி கொடுப்போம், அவங்களும் இந்த ஆக்டுக்குள்ள வரலாம் என்றா. எனவே அந்த அடிப்படையில தான் இல்ல, முந்தி உள்ள ஆக்டுல பாதுகாப்பு எங்களுக்கு இருக்குது, சப்ஸ்டான்டிவ் லால எந்த மாற்றத்தையும் கொண்டு வரவாங்க. அதே மாதிரிதான் ரெஜிஸ்ட்ரேஷன் என்று வரக்கூடிய நேரத்தில் மிஸ்டர் சலீம் மாசூஃபுடைய ரிப்போர்ட் என்ன சொல்லுது, ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்காத பட்சத்தில் அந்த நிகாஹ் இன்வலிட் என்பதாக சொல்லப்படுது. வேற ஜெனரல் லா இப்ப உள்ள நாட்டு சட்டத்தை எடுத்து பார்த்தாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாட்டியும் நிகாஹ் அந்த நடந்த கல்யாணம் வெலிட் தான். யாரெல்லாம் கஸ்டமரி நிகாஹ் திருமணம் முடிச்சு பன்சலேல கோவிலேல சர்ச்ல நடந்த போட்டோஸ் அதை காட்டினா அது அப்படியே அப்டேட் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுப்பாங்க, அவனோட நிகாஹ் வெலிட். ஆனா இப்ப கொண்டு வரக்கூடிய சட்டம் என்னென்றா, ரெஜிஸ்டர் பண்ணாத பட்சத்துல அது இன்வலிட். அந்த நேரத்தில் அவங்க கணவன் மனைவியாக வாழ்றதும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு. வேற ஃபாயிஸ் முஸ்தபாவுடைய ரிப்போர்ட் என்று வரக்கூடிய நேரத்தில் எப்படி இப்ப சட்டம் இருக்குதோ ஷரியத்துக்குள்ள நிக்காக வந்து வெலிட் ஆகும் தான், ஜென்ரல் லா மாதிரியே தான். ஜென்ரல் லால எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாம நிக்காக வெலிட் ஆகுமோ, ஆனா அவங்க சட்டத்துக்கு மாற்றம் செஞ்சாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யாத குத்தத்துக்கு ஒரு பெனல்டி ஒன்று போடுங்க, அப்படியும் அவர் ரெண்டு மாசம் தாண்டி அவர் ரெஜிஸ்டர் பண்ணலாட்டி ஜெயிலுக்கு போட்டுடுங்க. ஆனா நிக்கா அவங்க ஹராமான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க என்பதாக சொல்ல முடியாது. அதே மாதிரி இன்னொரு மாற்றம் தான், திருமணம் என்று வரக்கூடிய நேரத்துல ஹொத்துபால சொன்னது போல வலி என்று வரக்கூடிய நேரத்துல ஒரு வலி கார்டியன்டாக இருக்கிறது ஆக முக்கியம். எனவே மிஸ்டர் சலீம் மாசூஃபுடைய ரிப்போர்ட் என்ன சொல்லுதுண்டா, இப்ப புதுசாக வரக்கூடிய சட்டமாக கொண்டு வர பாக்குறாங்க, ஒரு வலி இல்லாம எந்த பெண்ணுக்கு விருப்பம் இருக்குதோ திருமணம் முடிக்கலாம், எந்த வலியும் தேவையில்லை. அவருக்கு விருப்பம் என்றா பேசு மாப்பிள்ளையோட பேசு உட்கார்ந்து சைன் பண்ணிட்டு வரலாம், அவட்ட நிக்காக வலிதாகும். ஆனா வேற ஃபாயிஸ் முஸ்தபாவுடைய ரிப்போர்ட் என்ன சொல்லுதுண்டா, வலி இல்லாம நிக்காக செய்ய முடியாது. அவங்க ஹனஃபி மதுஹப் கூறியவர்களாக இருந்தா, ஏன் ஹனஃபி மதுஹப்ல வலி இல்லாம நிக்காக செஞ்சா அந்த நிக்காக கூடும். ஆனால் அந்த ஹனஃபி மஜஹபுடைய கருத்தையும் நான் தெளிவாக சொல்றேன், இட் இஸ் நாட் அ பிரேஸ் வர்தி திங், இட் இஸ் அ பிளேம் வர்தி திங். பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயம் அல்ல, இந்த பொம்பளை மாப்பிள்ள வலி இல்லாம திருமணம் முடிக்கிறா அது சுற்றி நல்ல விஷயம் என்று ஹனஃபி மஜஹப் சொல்லல, இட் இஸ் அ பிளேம் வர்தி திங். அது 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 டிஸ்கரேஜ் பண்ணப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா அப்படி செஞ்சிட்டா நிக்காக வெளியிட்டாகும். எனவே வலியோட தான் நிக்காக நடக்கணும் என்ற நிலைப்பாட்டில் தான் ஃபாயிஸ் முஸ்தபாவுடைய ரிப்போர்ட் சொல்லுது. ஹனபி மதுஹப்ல உள்ளவங்க அவங்களோட மதுஹப் பிரகாரம் உங்களுக்கு செய்யலாம். அதே மாதிரி சலீம் மாசூஃபுடைய ரிப்போர்ட்ல வரக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் தான் தலாக் என்று வரக்கூடிய நேரத்தில் கொத்துபல விளங்கப்படுத்தினது போல ஒரு லாயர்ஸுடைய அப்பியரன்ஸுக்கு அனுமதி கொடுக்கிறான், லாயர்ஸுக்கு அப்பியர் ஆகலாம். எனவே மாப்பிள்ள ஒரு லாயரை கொண்டாட்டி இன்னொரு லாயரை கொண்டு வந்து ஷெடியூல் டூ என்ன சொல்லுதோ அந்த ஷெடியூல் பிரகாரம் தான் அந்த தலாக் நிகழணும் என்று வந்தா கூட குறைய பார்த்தா பெரும்பாலும் அந்த ஜென்ரல் லாவோட ரீகன்சிலியேஷன் எல்லாமே நடக்கும் தான், ஆனா லாயர்ஸோட அப்பியர் ஆகலாம், ஷெடியூல் டூ பிரகாரம் தான் நடக்கும். வேற ஃபாயிஸ் முஸ்தபாவுடைய ரிப்போர்ட் என்ன சொல்லுது, இப்ப எப்படி ஆக்ட் சொல்லுதோ நிகாஹ் டிவோர்ஸ் ஷரியாவுடைய சட்ட பிரகாரம் அவர் எந்த மதுஹப்ல இருக்கிறாங்களோ அந்த சட்ட பிரகாரம் நடக்கும் என்று இருக்கிறதே, அதே மாதிரி ஷரியத் பிரகாரம் தலாக்கும் நடக்கட்டும். நிக்கா எப்படி ஷரியத் பிரகாரம் நடக்குதோ தலாக்கும் ஷரியத் பிரகாரம் நடக்கட்டும். சலீம் மாசூஃபுடைய ரிப்போர்ட் என்ன சொல்லுது என்றா, நிக்காக வந்து முஸ்லீம் லா பிரகாரம் நடக்கட்டும், ஆனா டிவோர்ஸ் என்று வந்தா நாங்க எந்த ஷெட்யூல சொல்றோமோ அந்த ஷெட்யூல் பிரகாரம் நடக்கணும் என்பதாக சொல்லப்படும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான வித்தியாசம் தான், வயது என்று வரக்கூடிய நேரத்தில் ஜென்ரல் லா எப்படி சொல்லுதோ 18 வயது என்பதாக, அதேதான் மிஸ்டர் சலீம் மாசூஃபுடைய ரிப்போர்ட்டும் சொல்லுது 18 வயது தான் இல்ல, அப்படியே 18க்கு முன்னால திருமணம் முடிக்கணும் என்ற 16-18 மத்தியில காதியுடைய அனுமதியோடு செய்யலாம். ஆனா வேற ஸ்பாயிஸ் முஸ்தபா ஷிபிலி அசீஸ் ஜஸ்டிஸ் மார்கள் இருக்கக்கூடிய இந்த ரிப்போர்ட் சொல்லுது, நாங்க நாட்டுடைய ஸ்டாட்யூட்டரி ரேப்புடைய விஷயத்தையும் பார்க்கணும், எவ்வளவு கரப்ஷன்ஸ் நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது, எனவே நாங்க மாற்றங்கள் கொண்டு வரணும் என்றா 16 என்பதாக வைப்போம். பெண் பிள்ளைகளுக்கு 16க்கு முன்னால முடிக்கிறதாக இருந்தா, ஏன் யாரும் மிஸ்யூஸ் பண்ணாம இருக்கணும், எனவே 16க்கு முன்னால முடிக்கிறதாக இருந்தா இந்த 12-16 வர காட்டையும் கொண்டு போயிட்டு காதியோட அனுமதியோட முடியுங்க. 16க்கு மேல ஒரு வாப்பாக தன்னுடைய மகளை திருமணம் முடிச்சு கொடுக்கலாம். ஏன் ரினால இந்த புள்ளையில் போகக்கூடாது என்ற அமைப்புல அந்த மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் பொலிகமி என்று வரக்கூடிய நேரத்தில், பலதார மனம் என்று வரக்கூடிய நேரத்தில் அதிகமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மிஸ்டர் சலீம் மாசூஃபுடைய ரிப்போர்ட்ல நாங்க காண்றோம். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு என்றா, ஒருத்தர் ரெண்டாவது திருமணத்தை முடிக்கணும் என்று இருக்கிறதாக இருந்தா காதி கிட்ட பேசி பெர்மிஷன் கேட்கறது மட்டுமல்ல, காதி எக்ஸிஸ்டிங் வைஃப் இன்டெண்டட் வைஃப் இந்த ரெண்டு பேரையும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கு பின்னால அவங்க சம்பந்தமாகினா அதுக்கு பொறவு இந்த ஹஸ்பண்டுக்கு எக்ஸிஸ்டிங் வைஃப் உட்பட ரெண்டாவது வைஃபுக்கு சொந்த ஊடொண்டு கொடுக்க இயலும் என்றா, அந்த வைஃபுக்கும் பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் செலவழிக்கக்கூடிய அளவுக்கு வசதி இருக்கிறதா இருந்தா மாத்திரம்தான் கொடுக்கப்படும். வேற ஃபாயிஸ் முஸ்தபாவுடைய ரிப்போர்ட் என்று வரக்கூடிய நேரத்தில் அது எப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்றா, காதி அவருக்கு ரெண்டாவது வைஃப் எக்ஸிஸ்டிங் வைஃபுடைய விஷயத்துல லிஸ்னிங் ஒன்று செய்யறதுக்கு அனுமதி இருக்குது. அவருக்கு அந்த வைஃபையும் கூப்பிட்டு தனியாக பேசலாம், எக்ஸிஸ்டிங் வைஃபோட பேசலாம். அதே மாதிரி நிலைமைகளை பார்த்து இவருடைய வெலிட் ரீசன் என்ன சார் இருக்குதா, பைனான்சியல் கெப்பாசிட்டியை பார்த்து இவருக்கு அனுமதி கொடுக்கலாம். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, ஏன் மிஸ்யூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு. ஆனா ஸ்ட்ரிஞ்சன்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரொம்ப கடினமான சட்டத்தை போட்டு அவரால் இம்பாசிபிள் என்ற லெவலுக்கு அது கொண்டு வரப்படல. முக்கியமான மாற்றங்கள் என்று வரக்கூடிய நேரத்தில் அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் தான், பெண்கள் காதி என்று வரக்கூடிய நேரத்தில் மிஸ்டர் சலீம் மாசூஃபுடைய ரிப்போர்ட் என்ன சொல்லுது என்றா, எப்படி இப்ப ஆண்கள் காதியாக ஆண்கள் ரெஜிஸ்டராக இருக்கிறாங்களோ இதுக்கு பின்னால சமத்துவம் என்ற அடிப்படையில, ஆண்களும் பெண்களும் சமம்தான் என்ற அடிப்படையில பெண்களும் ரெஜிஸ்டரர் ஆகலாம், பெண்களும் காதியாக ஆகலாம் என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. ஆனா மிஸ்டர் சலீம் மிஸ்டர் ஃபாயிஸ் முஸ்தபாவுடைய ரிப்போர்ட் என்ன சொல்லுதேண்டா, இந்த நாட்டுடைய கல்ச்சர் அதே மாதிரி ஷரியத்தை வச்சு 4 மதஹப்லையும் அனுமதி இல்லாத ஒரு விஷயம்தான் பெண் ஒரு காதியாக வாரது. ஹனஃபி மதஹபுடைய நிலைப்பாட்டை எடுத்து பார்த்தாலும் தேவ்பந்துடைய பத்வாவே தெளிவாக இருக்குது, ஒரு பெண்ணை காதியாக நியமிக்கிறது இருக்குது, இது மக்ரூஹ் தஹரீமியான விஷயம், யார் நியமிக்கிறாங்களோ அவங்க பாவியாக ஆகுவாங்க. எனவே அந்த பாவியாக ஆகக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் இருந்து இவங்க சொல்றாங்க, பெண்கள் காதியாக நாங்கள் நியமிக்க அனுமதி கொடுக்கறதும் பாவம் தான், அந்த அடிப்படையில பெண்கள் காதியாக ஆக முடியாது, ஆனா ஜூரியாக எசஸராக மீடியேட்டராக அவங்களுக்கு அட்வைசரி போர்டில் இந்த எல்லா பொசிஷன்ஸ்ல மெஜாரிட்டி பெண்கள் அவங்க பிரச்சனை இல்லை, ஆனா சரியா எதை சொல்வதோ காதி என்ற பொசிஷன் அந்த பொசிஷன்ல பெண்களை வைக்க முடியாது என்ற நிலைப்பாட்டில தான். இப்படி சில டிஃபரன்சஸ் ஓட தான் இப்ப மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸ் முன்னால இந்த ரெண்டு ரிப்போர்ட்டும் வைக்கப்பட்டிருக்குது. அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, வெப்சைட்ல இப்ப போட்டிருக்காங்க, மக்களுடைய கமெண்ட்ஸ கேட்டு. சில நேரங்கள்ல நீங்க விளங்குவீங்க, வெளிரங்கமாக நன் முஸ்லிம்ஸ்க்கு அட்ராக்ஷன் எதுல இருக்கும் என்பதை நீங்க விளங்குவீங்க, ஆனா இங்க ஆக முக்கியம் ஷரியத்துடைய விஷயங்களை நாங்க கவனிக்கிறது தான். எனவே முஸ்லிம்கள் என்ற ரீதியில எதுக்கு கன்சென்ட் கொடுக்கணும் என்பதை நீங்க புத்திசாலிகள் இன்ஷா அல்லாஹ் நீங்களாகவே யோசிக்கிறது ஆக முக்கியம். எனவே எந்த விஷயங்களை பேசினோமோ அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா எங்களுக்கு வழங்குவானாக. வ ஆஹிர தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.